இந்த வசனத்தின் பொருள், என் அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் நான் அருகில் இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்கின்றவர் என்னை அழைக்கின்ற போது நான் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே அவர்களும் என் கட்டளையினை ஏற்றுக்கொண்டு என்னிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். ரமலான் மாதம் வந்தது. இரண்டு அஷ்ராக்கள், அதாவது 20 நாட்கள் கழிந்து விட்டன. எவ்வளவு வேகமாக இந்த 20 நாட்கள் ஓடின என்பதனை பற்றி உணர முடிவதில்லை. தற்பொழுது கடைசி அஷ்ரா, அதாவது கடைசி 10 நாட்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. பல்வேறு கடிதங்கள் எனக்கு வருகின்றன. அதில் ரமலான் தொடர்பாகவும் அதிலிருந்து பலன் பெற வேண்டும் என்பதற்கும் துவாவிற்காகவும் எழுதப்பட்டிருந்து இருக்கின்றன. மக்கள் சந்திக்கும் போது இதனை பற்றியும் கூறுகின்றார்கள். ஒரு மூமினுக்கு கண்டிப்பாக, அதாவது ரமலானிலிருந்து அதிக அளவு பயன் பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு அஹ்மதிக்கு இந்த சிந்தனை இல்லை என்றால் பிறகு மசிஹே மௌத் மற்றும் மெஹதிய மௌதை ஏற்றுக்கொண்டதன் நோக்கமும் மரணித்து விடுகின்றது. நம்மிடம் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஹசரத் மசிஹே மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். அது எப்படிப்பட்ட புரட்சி என்றால், அடியானை இறைவனுடன் இணைக்கக்கூடியதாகும். அது நமது சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நாம் இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டுமென்றதன் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடியதாகும். அது நமக்கு இதன் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியதாகும். அதாவது நாம் நமது ஈமானை உறுதிப்படுத்தியவாறு அதன் உயர் தரத்தை நிலைநாட்ட வேண்டும். அது நமக்கு இதன் பக்கமும் கவனம் செலுத்தக்கூடியதாகும். அதாவது நாம் நமது ஆன்மீக நிலையின் முன்னேற்றத்துடன் அடியானுக்குரிய உரிமையை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அது நமது கவனத்தை எப்பொழுதும் இதன் பக்கம் திருப்பக்கூடியதாகும். அதாவது நாம் நமது நிலையில் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எப்பொழுதும் ஆராய வேண்டும். மேலும் அது இதன் பக்கமும் கவனம் செலுத்தக்கூடியதாகும். இந்த விஷயங்களை அடைவதற்கு, அதாவது மேற்கூறப்பட்ட விஷயங்களை பெறுவதற்கு நாம் எந்த வழிவகைகளை கையாள வேண்டும்? ஆக இந்த விஷயங்கள் இருந்தால்தான் நாம் உண்மையில் இக்காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டதற்கான உரிமையை செலுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக அழைக்கப்படுவோம். இது இறைவனின் அருளாகும். அவன் ஒவ்வொரு காலத்திலும் பல்வேறு வழிகளில் அந்த நன்மையினை பெறுவதற்குரிய சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அவை மேலே கூறப்பட்டுள்ளது. மேலும் நானும் சிலவற்றை கூறியுள்ளேன். அருளுக்குரிய ரமலான் இந்த சந்தர்ப்பங்களில் மிகவும் முக்கியமான மிகப்பெரிய மற்றும் அருளுக்குரிய சந்தர்ப்பமாகும். நிச்சயமாக இது நமது அதிர்ஷ்டமாகும். அதாவது ரமலான் மாதத்தில் தன்னிடத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு நம்மிடத்தில் ஒரு விருப்பம் ஏற்பட்டு அதற்காக முயற்சியும் செய்ய வேண்டும். ஆனால் நமது முயற்சிகள் எப்போது முழுமையடையும் என்றால், எப்போது நமக்கு பலன் தரும் என்றால், நாம் அதனை அடைவதற்கு எதனை அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றானோ அதே வழிகளை கையாள வேண்டும். நாம் நமது விருப்பத்திற்கிணங்க நாம் ஏற்படுத்திய வழிவகைகளை கொண்டு ரமலானிலிருந்து பலன் பெற முடியாது. நான் ஏற்கனவே இதனை ஒரு ஹுத்பாவிலும் கூறியிருந்தேன். அதாவது நோன்பு வைத்து அல்லது வெளிப்படையான தொழுகைகளை மட்டும் கை கொண்டு அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை நாம் பெற முடியாது. நிச்சயமாக இந்த வெளிப்படையான அமல்களும் தேவைதான், அசைவுகளும் அமைதிகளும் தேவைதான். நோன்பு வைப்பதற்காக உண்ணுவதும் திறப்பதற்காக இஃப்தாரி செய்வதும் அவசியமாகும். நிச்சயமாக இவை இல்லாமல் இறைவன் வரை செல்ல முடியாது. மேலும் இவ்வாறு செய்வதற்கு இறைவன் தான் கட்டளையிட்டுள்ளான். இந்த வெளிப்படையான அசைவுகள் அமல்கள் போன்றவற்றை எவர் செய்ய மாட்டாரோ அவர் இறைவனது கட்டளையை மறுப்பவர் ஆவார். நிச்சயமாக அந்த மக்கள் தவற்றில் இருக்கின்றார்கள். அதாவது திக்ர் கூட்டங்களை ஏற்படுத்தி அல்லது சிலவற்றை கூறிவிட்டு இறைவன் கிடைத்து விடுவான் என்றும், அல்லது அடியானுடைய உரிமை நிறைவேறிவிட்டது அல்லது இபாதத்துகளுடைய கடமை நிறைவேறிவிட்டது என கூறுபவர்கள் தவற்றில் இருக்கின்றார்கள். இவை அனைத்தையும் செய்வதற்கு கண்டிப்பாக ஹஜ்ரத்து நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சுன்னத்தின் மூலம் நிலைநாட்டியதனை கடைபிடிப்பது அவசியமாகும். மேலும் தனது உம்மத்திற்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்களோ அவ்வாறே செய்ய வேண்டும். இந்த வெளிப்படையான அமல்கள் மற்றும் தனது செயல்களுடன் தனது உள்ளத்தின் நிலையில் தூய மாற்றத்தினை ஏற்படுத்தி இதன் உயர்தரத்தை நிலைநாட்டுவது அவசியமாகும். இதற்கும் கட்டளை உள்ளது. இது மிக முக்கியமான கட்டளையாகும். இதனை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதனை பெறுவதற்கு தன்னிடத்தில் ஒரு ஆர்வத்தினை உண்டாக்க வேண்டும். நான் ஓதிய இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு தனது அன்பினை பெறுவதற்குரிய வழிகளை கூறியுள்ளான். எந்த தரத்தை அடைவதன் மூலம் மனிதன் ஒரு உண்மையான மூமினாக இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவனாக ஆக முடியுமோ அந்த இடத்தை இதில் கூறியுள்ளான். மேலும் அவரே ரமலானின் நோன்புகளிலிருந்தும் பலன் பெறக்கூடியவர் ஆவார். இந்த வசனத்தில் கவனம் செலுத்தினால் அங்கு அல்லாஹு தாலாவுடைய அன்பு தனது அடியான் மீது பிரகாசிக்கும். மேலும் அந்த ஹதீஸின் ஞானம் இன்னும் அதிகமாகும். அதில் இறைவன் கூறுகின்றான், எவன் என்னை நோக்கி ஒரு ஜான் அளவு வருவானோ நான் அவனை நோக்கி ஒரு முழம் அளவு வருவேன். அவன் என்னை நோக்கி ஒரு கையளவு வந்தால் நான் அவனை நோக்கி இரண்டு கையளவு செல்வேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன். ஆக இறைவன் தனது அடியாருடன் இவ்வாறுதான் அன்பு கொள்கின்றான். உண்மையில் அடியாரின் உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்யக்கூடிய தனது அந்த அடியாருடன், மேலும் அல்லாஹு தாலாவுடைய அடியார் என்று அழைக்கப்படுபவர்களுடன் இணைய விரும்புபவருடன் இவ்வாறு நடந்து கொள்கின்றான். ஆக ஏற்கனவே நான் கூறியது போன்று இந்த வசனத்திலிருந்து குறிப்பாக இபாதி அதாவது எனது அடியார்கள் என்ற வார்த்தையிலிருந்து இறைவனுடைய எந்த அன்பு வெளிப்படுகிறதோ அதிலிருந்து இந்த விஷயமும் தெரிய வருகிறது. அதாவது அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுடைய கேள்விக்கும் நான் அருகில் இருக்கின்றேன் என்று பதிலளிக்கவில்லை. நடந்து இறைவன் வரை செல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு ஜான் அளவு கூட இறைவன் பக்கம் முன்னேற விரும்பாதவர்கள் இபாதி அதாவது எனது அடியார்கள் என்ற கூட்டத்திற்குள் வரமாட்டார்கள். அல்லாஹு தாலா அனைத்து மனிதர்களையும் நோக்கி இவ்வாறு கூறவில்லை. அல்லது பஷர் அதாவது மனிதர் என்ற வார்த்தையை உபயோகிக்கவில்லை. மாறாக அந்த அடியானை நோக்கி கூறுகின்றான், எவர் அடியான் ஆவதற்குரிய உரிமைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்துவாரோ அவரை நோக்கி கூறுகின்றான். இதற்காக அடியான் முயற்சி செய்கின்றான். அடியான் ஆவதற்குரிய உரிமை எவ்வாறு நிறைவேறும்? அதற்காக நாம் இறைவனுடைய இந்த கட்டளின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இதில் இறைவன் நமது பிறப்பின் நோக்கத்தினை கண்முன் நிறுத்துவதன் பக்கம் கவனமூட்டியுள்ளான். அல்லாஹு தாலா கூறுகின்றான், தனது பிறப்பின் நோக்கத்தினை அறியக்கூடியவர்களே எனது அடியார்கள் ஆவார்கள். வெறும் அறியக்கூடியவர்கள் மட்டும் கிடையாது, அதனை அடைவதற்கு இரவும் பகலும் முயற்சிப்பவர்கள் ஆவார்கள். ஆக இறைவன் கூறுகின்றான், எனது அடியார் இதன் பக்கம் கவனம் செலுத்துபவரே ஆவார். இதனை பற்றி கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அதாவது மேலும் நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்துள்ளேன். ஆக இறைவனுடைய அடியான் ஆவதற்கு அளவாக அல்லாஹு தாலா தனது இபாதத்துகளுடைய தரத்தை உயர்த்தி கொண்டே செல்வதை வைத்திருக்கின்றான். பிறப்பின் நோக்கத்தினை வெறும் ரமலானில் மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும், மற்ற நாட்களில் இதன் பக்கம் கவனம் இருக்கக்கூடாது என்று கூறவில்லை. உண்மையான அடியார் பிறப்பின் நோக்கத்தினை என் நேரமும் கண்முன் நிறுத்த வேண்டும். அல்லது உண்மையான அடியாராக ஆக விரும்புவர் என் நேரமும் பிறப்பின் நோக்கத்தினை கண்முன் நிறுத்த வேண்டும். நோன்பின் அருளினால் ஆன்மீகத்தில் அதிக அளவு முன்னேற்றம் ஏற்படுகிறது. மேலும் இறைவன் கூறுகின்றான், எனது நெருக்கத்தின் தேடல் முன்பை விட அதிகம் ஏற்படுகின்றது. அப்போது என்னை பற்றி கேட்கக்கூடியவர்களுக்கு கூறுவீராக, நான் ரமலானில் இன்னும் அதிகமாக அருகாமையில் வந்துவிட்டேன். நான் ஏற்கனவே இதனை அதாவது இந்த ஹதீஸை ஒரு ஹுதுபாவில் கூறியிருந்தேன், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டுவிடும். யாரெல்லாம் இதன் பக்கம் முன்பே கவனம் செலுத்தினார்களோ அவர்களை பற்றி அல்லாஹு தாலா கூறுகின்றான், எனது அடியார் ஆவதற்கு முன்பே கவனம் செலுத்தக்கூடியவரிடம் கூறுங்கள், இந்த நாட்களில் குறிப்பாக நான் அடியாரின் அருகில் இருக்கின்றேன். ஆக அல்லாஹு தாலா தனது அடியாரின் அருகில் இருக்கின்றான், மாறாக உயிர் நாடியை விட மிக அருகில் இருக்கின்றான். சாதாரண நாட்களிலும் அடிமையின் உரிமைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யக்கூடியவர்களுக்காக, இரவில் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழக்கூடியவர்களுக்காக அல்லாஹு தாலா கீழ்வானம் வரை வருகின்றான். ரமலானில் இறைவனுடைய அருள் மற்றும் கருணை மேலும் அதிகமாகிறது. ஆக இதிலிருந்து முழுமையாக பலன் பெறக்கூடியவர்கள் நற்பேறு பெற்றவர்கள் ஆவார்கள். மேலும் ரமலானில் இறைவனுடைய அடியானாவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் அல்லது மேற்கொண்டு வருகின்ற முயற்சிகள் நோன்பின் காரணமாக காலையில் சுபுஹ் தொழுகையின் பக்கமும் தஹஜ்ஜுத் தொழுகையின் பக்கமும் கவனம் ஏற்பட்டுள்ளது. இறைவனுடைய நெருக்கத்தின் காட்சியினை காண்பதற்கு தனது முயற்சி செய்யப்பட்டது. அல்லது இந்த நாட்களில் அக்காட்சியினை கண்டீர்கள். மேலும் தொழுகையில் ஒழுங்குமுறை ஏற்பட்டுள்ளது. திருக்குரானை ஓதுவதற்கும் அதனை புரிவதற்கும் கவனம் ஏற்பட்டுள்ளது. தர்ஸுகளில் உட்கார்ந்து தர்ஸுகளை கேட்பதற்கும் கவனம் ஏற்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து செய்து வாருங்கள். இதற்கான உறுதிமொழியை எடுங்கள். தனது அடியானின் உள்ளத்தின் நிலையை அறியக்கூடிய இறைவன் தனது அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறுகின்றான், எனது இந்த அடியார்களிடம் கூறுவீராக, அடிமையின் உரிமைகளை நிறைவேற்றும் இந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருவேன் என்ற உறுதிமொழியுடன் வேண்டுங்கள். அவ்வாறு செய்தால் நான் ரமலான் மட்டுமல்ல எப்பொழுதும் அருகில் இருக்கின்றேன், மேலும் இருப்பேன். நீங்கள் வெறும் தற்காலிகமாக இந்த குறிக்கோளின் பக்கம் கவனம் செலுத்தினால் உங்களது வாழ்வு வீணானதாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இறைவன் மனிதனை அவனை பற்றிய அறிவையும் நெருக்கத்தையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்திருக்கின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். கூறுகின்றார்கள், எவர் இந்த உண்மையான குறிக்கோளை கண்முன் நிறுத்தாமல் இரவும் பகலும் உலகினை பெறுவதற்காக ஈடுபட்டிருப்பவர், இந்த நிலத்தை வாங்க வேண்டும், இந்த வீட்டை கட்ட வேண்டும், இன்ன சொத்தை அபகரிக்க வேண்டும், இப்படிப்பட்ட மனிதருக்கு இறைவன் சிறிது காலம் வாய்ப்பினை வழங்கிவிட்டு திரும்ப அழைத்து கொள்ளும்போது அவருடன் எவ்வாறு பரிமாறப்படும்? கூறுகின்றார்கள், இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு வேதனை இருக்க வேண்டும். இதன் மூலம் அவனது பார்வையில் கண்ணியமிக்க பொருளாக கருதப்படுவான். இந்த வேதனை அவனது உள்ளத்தில் இல்லை என்றால் வெறும் உலகம் மற்றும் அதில் உள்ளவர்களை பற்றிய வேதனை மட்டும் இருந்தால் இறுதியில் சிறிதளவு வாய்ப்பு கிடைக்கப்பெற்று அவன் அழிந்து விடுவான். இதற்கு உலக பணிகளை செய்யக்கூடாது என்ற அர்த்தம் கிடையாது. ஓரிடத்தில் அன்னார் இவ்வாறும் கூறியுள்ளார்கள், அதாவது எவரிடம் நிலம் இருந்து அதில் அவர் பணி செய்யவில்லை என்றால், ஒருவரிடம் வியாபாரம் இருந்தும் அவர் அதற்காக முயற்சி செய்யவில்லை என்றால் அவர் அதனுடைய உரிமையை நிறைவேற்றாதவர் ஆவார். ஆகையால் உலக பணிகளும் வியாபாரங்களும் இருக்க வேண்டும், அதனுடன் இறைவனின் பக்கமும் கவனம் இருக்க வேண்டும். மேலும் மனிதனுக்கு இறைவன் வகுத்துள்ள பிறப்பின் குறிக்கோளை ஒருபோதும் மறக்கக்கூடாது. கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலாவின் நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு வேதனை இருக்க வேண்டும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று தனது பிறப்பின் நோக்கத்தினை அறிவதற்கு அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவு மற்றும் அவனது நெருக்கத்தை பெறுவது அவசியமாகும். இந்த நெருக்கம் எப்போது கிடைக்கப்பெறும் என்றால் மனிதனிடம் அதனை பெறுவதற்கு வேதனை இருக்கும்போதுதான் கிடைக்கும். இதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், எனது அடியார்களே, இந்த வேதனையினை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றீர்களா? உங்களது விருப்பம் என்பதிலிருந்து வெளியேறி அமல் என்ற ஆடையை எப்போது அணியும் என்றால் உங்களது ஈமான் முன்னேற்ற பாதைகளை கடந்து செல்லும் போதுதான், அதில் முன்னேறிக்கொண்டே செல்லும் போதுதான் நடைபெறும். நீங்கள் எப்போதும் எனது ஒவ்வொரு விஷயத்திலும் செய்ய தயாராகிவிட்டேன் என்று கூறும்போது குறைந்த அளவு நல்லெண்ணத்துடன் இதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளும் போதுதான் நடைபெறும். அடியார் ஆவதற்கு இபாதத்துகளுடன் மற்ற கட்டளைகளின்படி அமல் செய்வதும் அவசியமாகும். மனிதன் பலவீனமானவனாவான், மனிதன் என்ற ரீதியில் உயர்வு தாழ்வு உண்டாகத்தான் செய்யும். ஆனால் இந்த உயர்வு தாழ்வுடைய உணர்வு உடனே ஏற்பட வேண்டும். எந்த அமலில் பலவீனங்களை உணர்கின்றீர்களோ அதனை சரிப்படுத்த வேண்டும். தௌபா இஸ்திக்ஃபாரின் பக்கம் கவனம் செலுத்தியவாறு உடனேயே அந்த பலவீனங்களை களைவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். இந்த ரமலானில் நன்மை பெறுவதற்கு முயற்சிகள் செய்துவிட்டு பிறகு வருடம் முழுவதும் உலகத்தினையே பெறுவதற்கு கவனம் செலுத்தலாம், அல்லது உலக பணிகளில் மூழ்கி பிறப்பின் நோக்கத்தினை மனிதன் மறந்துவிடலாம் என்பதன்று. அடுத்த ரமலான் வந்தால் பிறகு அடியானாவதற்கு முயற்சி செய்வோம் என நினைக்கக்கூடாது. அதற்கு பிறகு இறைவனுக்குரிய உரிமை மற்றும் அடியாருக்குரிய உரிமைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்துவோம் என்றிருக்கக்கூடாது. அல்லாஹு தாலா நோன்புடன் இந்த கட்டளையையும் வைத்துள்ளான். அதாவது, எனது விஷயங்களுக்கு லப்பைக் என்று கூறுங்கள், தனது ஈமானை வலுவடைய செய்யுங்கள், அவ்வாறு செய்தால் நன்று. அடுத்த ரமலான் வந்தால் நாம் முயற்சி செய்வோம் என்றிருக்கக்கூடாது. அடுத்த ரமலான் வரும் வரை இந்த நன்மைகளை தொடர செய்ய வேண்டும் என்ற கவனம் இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். இல்லையென்றால் இதற்கு எந்த பலனும் இல்லை. இந்த ரமலானில் நன்மைகள் செய்துவிட்டு பிறகு அடுத்த ரமலான் வந்தால் செய்வோம் என்ற சிந்தனை இருந்தால் நாம் நமது குறிக்கோளை அடைவதற்கு முயற்சி எதுவும் செய்யவில்லை என்பதாகும். மேலும் அல்லாஹ் எந்த நல்ல அடியார்களை அப்தி எனது அடியார் என்று கூறி அழைத்துள்ளானோ அந்த கூட்டத்தில் இணையவில்லை என்பதாகும். ஆக அப்து அதாவது அடியார் ஆவதற்குரிய அமல் சில நாட்கள் அல்லது ஒரு மாத செயல் கிடையாது. மாறாக அடியார் ஆவதற்கு தொடர்ந்து முயற்சிகள் செய்வது அவசியமாகும். ரமலானில் ஒரு மூமின் இதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துவார். ஆகையால் இதில் குறிப்பாக நோன்புடன் இதன் பக்கம் கவனம் ஊட்டியுள்ளான். தனது சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் ஏற்படும் போது இதில் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்ல வேண்டும். இந்த முன்னேற்றம் எவ்வாறு அடைய முடியும்? அல்லாஹு தாலாவுடைய உண்மையான அடியாராக எவ்வாறு ஆக முடியும்? தனது படைப்பின் நோக்கத்தினை பெறுவதற்கு எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும்? இதனை பற்றி அல்லாஹு தாலா கூறுகின்றான், சிபுகத்தல்லாஹி வமன் அஹ்சனு மினல்லாஹி சிபுகதன் வ நஹ்னு லஹு ஆபிதூன். அதாவது, அல்லாஹுவின் நிறத்தை மேற்கொள்ளுங்கள், நிறத்தில் அல்லாஹுவை விட சிறந்தவர் யாராக இருக்க முடியும்? மேலும் நாம் அவனையே வணங்குபவர்களாவோம். ஆக பிறப்பின் நோக்கத்தினை அடைவதற்கு அல்லாஹு தாலாவுடைய நிறத்தை மேற்கொள்வது, அவனது பண்புகளை தன்னகத்தே உண்டாக்குவதற்கு முயற்சி செய்வதும் அவசியமாகும். அப்போதுதான் மனிதன் உண்மையான அடியானாக ஆக முடியும். உலக தொடர்புகளில் நாம் பார்க்கின்றோம், அன்பிற்குரியவர்கள் ஒரு பக்கம் உள்ளனர், இரத்த சொந்த பந்தங்கள் ஒரு பக்கம் உள்ளனர், எஜமானன் அடிமையுடைய தொடர்பிலும் அடிமை தனது எஜமானுடைய விருப்பம் மற்றும் விருப்பமின்மையை தன் மீது ஏற்படுத்திக் கொள்கின்றான் அல்லது அதற்காக முயற்சி செய்கின்றான். இந்த தொடர்பில் சில சமயங்களில் காட்டுதல் மற்றும் பொய்யும் ஏற்பட்டு விடுகின்றது. பலனையும் உறுதியாக கூற முடியாது. எவ்வாறென்றால், ஒரு கதை உள்ளது, பல்வேறு கதைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று, ஒரு அரசனுடைய சேவகன் இருந்தான். அரசனுக்கு ஓரிடத்திலிருந்து கத்தரிக்காய் அன்பளிப்பாக வந்தது. அதனை மிகவும் புகழ்ந்து பேசினார். அரசர் அதனை தினமும் சாப்பிட ஆரம்பித்தார். சேவகனும் அதனை அதிக அளவு புகழ்ந்து வந்தார். அளவுக்கு அதிகமாக அதனை புகழ்ந்து எல்லையை மீறிவிட்டார். இறுதியில் ஒவ்வொரு நேரமும் இதனை சாப்பிட்டு வந்ததால் அரசர் உடல்நிலை குன்றி போனார். அரசர் இதனை இகழ ஆரம்பித்தார். சேவகனும் அதனை இகழ ஆரம்பித்தான். அரசர் அவனிடம், நீ முதலில் புகழ்ந்து வந்தாயே, இப்போது இதனை ஏன் இகழ்கின்றாய் என்றார். அந்த சேவகன் கூறினார், எஜமானனே, நான் உங்களது அடிமையாவேன், கத்தரிக்காயின் அடிமை கிடையாது என்றார். ஆக இது நிறத்தை மேற்கொள்வது ஆகாது. அவன் தனது எஜமானன் கூறுவதை தானும் கூற வேண்டும் என்ற நிறத்தை அவன் மேற்கொண்டான். ஆனால் அல்லாஹு தாலாவின் நிறம் எவ்வாறானதென்றால், மனிதன் அதனை மேற்கொள்ளும் போது உலகம் மற்றும் மறுமை இரண்டையும் பெற்றுவிடுகின்றான். வானம் பூமி ஆகியவற்றின் இறைவனாகிய அல்லாஹுவின் நிறங்களை மேற்கொள்வது உலகம் மற்றும் மறுமையினை அழகுபடுத்தி கொண்டிருப்பதாகும். அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை மேற்கொண்டு ஓர் அடியார் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகிறார். இந்த நிறத்தை தான் ஒரு மூமின் மேற்கொள்கிறார். தனது பிறப்பின் உண்மையான நோக்கத்தினை பெற்றுவிடுகின்றனர். ஆக அல்லாஹு தாலாவுடைய அடியாராவதற்கு அல்லாஹு தாலாவின் பண்பின் பிரதிபலிப்பாக விளங்குவதற்கு ஒரு மூமின் முயற்சி செய்ய வேண்டும். இறைவனுக்கு விருப்பமான விஷயங்களையும் அமல்களையும் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இறைவனுக்கு விருப்பமில்லாத விஷயங்களிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். அப்போதுதான் சரியான முறையில் அல்லாஹு தாலாவின் அடியானாக மனிதன் ஆக முடியும். இறைவன் இவ்வாறு கூறியிருக்கும் போது, அதாவது அவனது நிறத்தை மேற்கொள்ள வேண்டும், அவனது பண்பின் பிரதிபலிப்பாக திகழ வேண்டும். இதன் பொருள், அல்லாஹு தாலா மனிதனுக்கு இந்த பண்புகளை மேற்கொள்ளக்கூடிய தகுதியினை வழங்கியிருக்கின்றான் என்பதாகும். தனது வட்டத்தில் இந்த பண்புகளை தன்னிடம் உருவாக்க முடியும். மனிதன் தனது வட்டத்தில் மாலிக்கிய நிறத்தை, அதாவது எஜமானன் என்ற நிறத்தை மேற்கொள்ள முடியும், ரஹ்மானியத்துடைய நிறத்தையும் மேற்கொள்ள முடியும், ரஹீமியத்துடைய நிறத்தையும் மேற்கொள்ள முடியும், ருபுவியத், அதாவது படைத்து பரிபாலிப்பவன் என்ற நிறத்தையும் மேற்கொள்ள முடியும், சத்தார், அதாவது குறைகளை மறைப்பவன் என்ற நிறத்தையும் மேற்கொள்ள முடியும், வஹாப், அதாவது அழிப்பவன் என்ற நிறத்தையும் மேற்கொள்ள முடியும். மாறாக சாதாரண மனிதனின் வாழ்வில் இந்த விஷயங்கள் சில சமயங்களில் வெளிப்படவும் செய்யும். பலர் இருக்கின்றனர், இந்த பண்புகளை வெளிப்படுத்துகின்றனர், ஆனால் அவர்கள் இறைவனுடைய நிறத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அதனை செய்வதில்லை. ஆனால் உண்மையான மூமினின் இறைவனுடைய விருப்பம் மற்றும் அன்பினை வேண்டக்கூடிய மூமினின் அடையாளம் என்னவென்றால், இந்த பண்புகளை வெளிப்படுத்துவதாகும். ஏனென்றால் அல்லாஹு தாலாவுடைய அன்பினை ஈர்ப்பதற்கு இந்த பண்புகளை வெளிப்படுத்துவது அவசியமாகும். அல்லாஹு தாலாவுடைய விருப்பத்தினை பெறுவதற்கு இந்த பண்புகளின் வெளிப்பாடும் அவசியமாகும். மனித இனத்தை தீமைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த பண்புகளின் வெளிப்பாடு அவசியமாகும். தனது படைப்பின் நோக்கத்தினை அடைவதற்கு இந்த பண்புகளின் வெளிப்பாடு அவசியமாகும். ஆக இந்த நிறத்தை மேற்கொள்வது, பிறகு இதனை வெளிப்படுத்துவது நன்மையாகி விடுகின்றது. அல்லாஹு தாலாவின் அன்பினை ஈர்க்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹு நிறத்தை மேற்கொள்ளுங்கள் என கட்டளையிட்ட பிறகு கூறுகின்றான், மூமின்களே, எனது அடியார்களே, இதனை அறிவிப்பு செய்யுங்கள், வநஹ்னு லஹு ஆபிதூன், அதாவது நாங்கள் அவனை வணங்கக்கூடியவர்கள் ஆவோம் என்பதனையும். அல்லாஹு தாலாவின் பண்பினை மேற்கொள்வது, அவனது நிறத்தை மேற்கொள்வது நாம் அவனது அடியார் என்பதனாலேயே ஆகும். நமக்கு அவனது விருப்பம் தேவை என்பதனாலாகும். நமக்கு அவனது அடியானாக இருப்பது மிகவும் உயர்ந்ததாகும். அவனை வணங்கக்கூடியவர்களாவோம், அவனது கட்டளைக்கேற்ப தனது வாழ்வினை கழிக்கக்கூடியவர்களாவோம், அவ்வாறே கழிக்கவும் விரும்புகின்றோம். ஆக இவ்வாறு இந்த வாழ்வை வெறும் ஒரு மாதம் மட்டும் கழிப்பது கூடாது. மாறாக நமது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அவனது கட்டளைக்கேற்ப கழிக்க வேண்டும். ஆக நாம் இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். தன்னிடத்தில் தூய மாற்றத்தை ஏற்படுத்தி நாம் இந்த ரமலானை கடக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தாலாவின் பண்புகளை மேற்கொண்டவாறு நாம் இந்த ரமலானை கடக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பிறகு இறைவனின் இபாதத்துகளின் உரிமைகளை நிறைவேற்றியவாறு நாம் இந்த ரமலானை கடக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த அனைத்து அமல்களையும் அடுத்த ரமலான் வரை எடுத்து செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவை அனைத்தும் நடந்தால் இன்னி கரீப், நான் அருகில் இருக்கின்றேன் என்ற நற்செய்தியினை கேட்கக்கூடியவர்களாக நாம் ஆவோம். உஜிபு தாவத்த தாயி இதா தான், நான் பிரார்த்தனை செய்யக்கூடியவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதன் தோற்றத்தை காணக்கூடியவர்களாக நாம் ஆவோம். இந்த தரத்தை அடைவதற்கு நாம் முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும், துவாவும் செய்ய வேண்டும். நமது துவாவின் மையப்புள்ளி உலக ஆசைகளாக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக இறைவனின் பண்புகளை மேற்கொண்டவாறு அடியாருக்குரிய உரிமைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் ஏற்பட வேண்டும். மேலும் இறைவன் எந்த நன்மைகளை செய்யுமாறு கட்டளையிட்டுள்ளானோ அதனை செய்வதன் பக்கமும் கவனம் ஏற்பட வேண்டும். அல்லாஹு தாலா ஃபல்யஸ்தஜிபுலி, எனது கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கூறியதன் மூலம் ஒரு மூமினுடைய கவனம் இந்த கட்டளையின் பக்கமும் திருப்பப்படுகிறது. மேலும் ஒரு மூமினுக்கு தனது பொறுப்புகளை புரிவதன் பக்கம் வலியுறுத்துகிறது. அப்போதுதான் முழுமையான உண்மையான மூமினாக ஆக முடியும். தற்பொழுது நான் அல்லாஹு தாலாவின் கட்டளைக்கு லெப்பைக் என்று கூறக்கூடியவர்கள் மீது அல்லாஹுவின் உரிமைகளையும் அடியாரின் உரிமைகளையும் நிறைவேற்றுவதன் பொறுப்புகள் யாவை என்பதனை பற்றிய சில விஷயங்களை எடுத்துரைப்பேன். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், தாமுரூன பில் மாரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். அதாவது அல்லாஹு தாலாவின் உண்மையான அடியார்கள் யார் என்றால், அவர்கள் மக்களிடம் நன்மையானவற்றை ஏவுவார்கள், தீமையினை விட்டும் தடுப்பார்கள். தெளிவான விஷயமாவது இதன் மீது உண்மையில் அமல் செய்யக்கூடியவர்கள் யாரென்றால், தானும் நன்மையினை செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்களும் மேலும் தீமையிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடியவர்களுமே ஆவர். ஒரு உண்மையான மூமின் ஆகும் முயற்சியில் தன்னை ஆராய்வதன் பக்கமும் கவனம் ஏற்படும். உண்மையான மூமினுக்கு தன்னை ஆராய்வதன் பக்கம் கவனம் ஏற்படுவதே இறைவனுடைய பண்புகளை மேற்கொள்வது மற்றும் அதனை வெளிப்படுத்துவதில் கவனத்தை ஏற்படுத்தும். ஆக மிகப்பெரிய ஒரு பொறுப்பு மூமின்களின் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று ரமலானில் ஏனைய நாட்களை விட உள்ளத்தில் அச்சம் அதிகமாக காணப்படும். மனிதன் சில சமயம் சுய ஆய்வின் பக்கமும் கவனம் செலுத்துகின்றான். மக்கள் இவ்விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்தும் போது, அதாவது இறைவன் ஒரு முஸ்லிமின் மீது, ஒரு உண்மையான மூமினின் மீது மனிதன் அடியான் ஆவதற்கு துவா செய்யக்கூடியவருக்கு அவன் என்ன அளவை நிர்ணயித்துள்ளான் என்பதை பற்றி சிந்திக்கும் போது பிறகு தூய மாற்றத்தை ஏற்படுத்துவதன் பக்கம் கவனம் ஏற்படும். எப்பொழுதும் இறைவனது இந்த கட்டளையும் கண்முன் நிறுத்த வேண்டும். அதாவது கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாதவற்றை வாதிப்பது, நீங்கள் செய்யாதவற்றை பற்றி நீங்கள் சொல்வது மிக்க வெறுக்கத்தக்கதாகும். ஆக இந்த நாட்களில் நம்மை ஆராய வேண்டிய அவசியம் உள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு பொறுப்பாளர்களிடமும் இதனை நான் கூறுகின்றேன். கிளை அமைப்புகளிலும் மர்கஸின் பொறுப்பாளர்களிடமும் தன்னை ஆராயும்படி நான் கூறுகின்றேன். வாக்ஃபின ஜிந்தகியும் தன்னை ஆராய வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு அகமதியும் தன்னை ஆராய வேண்டும். நாம் அறிவுரை வழங்கும் போது தனது வாழ்விலும் அதன் விளைவுகள் தென்பட வேண்டும். இது ஒரு சாதாரண முஸ்லிமுடைய கடமை என்றால், இது ஒரு சாதாரண மூமினுடைய கடமை என்றால், இதற்காகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் இந்த பணியை செய்ய நிர்ணயிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்கள் மீது எல்லாரையும் விட மிக அதிகமாக செய்ய வேண்டியது கடமையாகும். இந்த கடமை எப்பொழுது முழுமையடையும் என்றால், நமது நீய தூய்மையாகவும் அசுத்தமற்றதாகவும் இருக்கும்போதுதான் இது முழுமையடையும். நாம் ஒவ்வொரு கட்டளையின்படியும் அமல் செய்ய முயற்சிக்கும் போதுதான் பொறுப்பாளர்களின் நிலைமையும் ரமலானில்தான் உயர்ந்திருக்கிறது என்றால், பிறகு மற்ற நாட்களில் அவர்களும் சொல் மற்றும் செயலில் முரண்பாடு கொண்டவர்கள் ஆவார்கள் என்றால் இந்த விஷயம் இறைவனுக்கு மிகவும் வெறுக்கத்தக்கதாகும். நான் பெரும்பாலும் கூட்டங்களில் பொறுப்பாளர்களுக்கு இதனை கவனமூட்டி வருவேன். ஒவ்வொரு நிலையிலும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு கிளை அமைப்பின் பொறுப்பாளர்களும் தனது நிலையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறு செய்தால் மஸ்ஜிதுகளில் வருகை தற்பொழுதுள்ள வருகையை விட 2 அல்லது 3 மடங்கு அதிகமாகும். இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. இதுபோன்று இறைவனுடைய பிற கட்டளைகளும் உள்ளன, அதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்யும் போது பல்வேறு பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். நான் கூறியது போன்று பல கட்டளைகளும் உள்ளன, அவற்றின்படியும் அமல் செய்ய வேண்டியது அவசியமாகும். திருக்குறானின் கட்டளைகளில் இதுவும் ஒன்றாகும். நீதியை இவ்வாறு நிலைநாட்டுங்கள். தனக்கு எதிராக சாட்சியளிக்க நேர்ந்தாலும் தனது அன்பிற்குரியவர்கள், பெற்றோர்கள், நெருங்கிய உறவினர்கள் ஆகியோருக்கு எதிராக சாட்சி கூற நேரிட்டாலும் சரியே சாட்சி கூறுங்கள். ஆராய்ந்து பார்த்தால் பொதுவாக அந்த நிலை நம்மிடம் தென்படுவதில்லை. இந்த வகையில் நாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளத்தை வேண்டுகின்றோம். அல்லாஹு தாலாவுடைய அடியார்களில் இணைவதற்கு விருப்பம் கொண்டுள்ளோம். ஆனால் சாட்சி கூற வேண்டிய நேரத்தில் தனது சொந்த பந்தங்களை தண்டனையிலிருந்து எவ்வாறு காப்பாற்றுவது என வழிகளை தேட ஆரம்பித்து விடுகின்றனர். இன்னும் சொல்வதாயின், சில சமயங்களில் தானும் தனது சொந்தங்களும் தப்பிப்பதற்கான முயற்சிகள் எடுப்பார்கள். மற்றவர்களை எப்படியாவது குற்றவாளியாக்க முயற்சிப்பார்கள். சில சமயங்களில் பொறுப்பாளர்களை குறித்து புகார்களும் வருகின்றன. எனக்கு கடிதம் எழுதுகின்றனர், தாங்கள்தான் கவனமூட்டினீர்கள், ஜமாத்தில் சில பொறுப்பாளர்களை பற்றி இந்த புகார்கள் உள்ளன, அல்லது சில சமயங்களில் ஆண்டு மாநாடுகளில் சில குறைபாடுகளை பற்றி சுட்டிக்காட்டப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பொறுப்பாளர் அல்லது ஒட்டுமொத்தமாக சீர்திருத்தம் செய்ய சுட்டிக்காட்டப்படும் போது அதனை சீர்திருத்துவதற்கு பகரமாக இந்த புகாரை யார் செய்தது என தேட ஆரம்பிக்கிறார்கள். இது அவர்களின் நோக்கமாக இருக்கக்கூடாது. புகார் யார் செய்தார் என்பதனை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. இது உங்களது பணி கிடையாது. இந்த குறைபாடு இருக்கிறது என்றால் அதனை களையுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் பிறகு அதற்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா செய்யாத குற்றத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றுவானாக. பிறகு சம்பவத்தை பற்றிய சரியான ரிப்போர்ட் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு பிறகு புகார் செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வாறு பதில் கூற வேண்டும், பதில் கூற வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பது எனது வேலையாகும். பெயரை குறிப்பிடாமல் யாராவது புகார் கூறினால் அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஜமாத்தில் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. எவ்வாறாயினும் பொறுப்பாளர்களிடம் அவர்களது உறுதிமொழி மற்றும் தனது அமானத்துகளை நிறைவேற்றுவது போன்றவற்றை அல்லாஹு தாலா அவரிடம் ஒப்படைத்த பணியாகும். இதனை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும். இதனை போன்று உண்மையான சாட்சி கூறுவதும் இருக்கிறது. அவர்கள் சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். புகார் அளித்தவரை தேடுவதன் பக்கம் கிடையாது. புகார் கொடுக்கக்கூடியவரது பெயரை குறிப்பிட வேண்டுமென்றால் நானே கூறிவிடுவேன். பெரும்பாலும் நான் கூறிதான் வந்திருக்கின்றேன். சில சமயங்களில் புகார் கொடுத்தவரை கஷ்டப்படுத்துகின்றனர் என தெரிய வந்துள்ளது. இதுவும் தக்வாவிலிருந்து விலகிய விஷயங்களாகும். பிறகு இது அமானத்துகள் மற்றும் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதாகாது. அல்லாஹு தாலாவுடைய ஹிதாயத் மற்றும் கட்டளைகளின்படி இது சரியான அமல் ஆகாது. ஆக இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டுமென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் தன்னை இறைவனது கட்டளைகளின்படி செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்வது அவசியமாகும். வெறும் பொறுப்பாளர்களை மட்டும் நான் கூறவில்லை, ஒவ்வொரு அகமதியும் இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது இறைவனுடைய அடியாராவதற்கு அனைத்து கட்டளையின்படி நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தனது ஈமானை முழுமைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். தன்னிடத்தில் தன்னடக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தன்னிடத்திலுள்ள பெருமை, ஆணவம் போன்ற சிலைகளை உடைத்து விடுங்கள். உண்மையின் உயரிய தரத்தை நிலைநாட்டுங்கள். மன்னிப்பு, சகிப்புத்தன்மை போன்ற பழக்கங்களை ஏற்படுத்துங்கள். புறம் பேசுவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். அமானத்துகளின் உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். நீதியை நிலைநாட்டுங்கள். வெறும் நீதியை மட்டும் நிலைநாட்டாதீர்கள், மேலும் அதனை விட கருணை காட்டுங்கள். பிறகு ஈதாயுதுல் குர்பா, அதாவது சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து உதவுங்கள். எந்தவித வெகுமதியின் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொண்டாற்றுங்கள். தனது சுற்றுப்புறத்தில் சந்திக்கக்கூடியவரிடத்தில் தனது அண்டை வீட்டுக்காரர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதுவும் இஸ்லாத்தின் மிகவும் முக்கியமான போதனையாகும். இது திருக்குறானின் மிகவும் முக்கியமான போதனையாகும். அண்டை வீட்டுக்காரரின் விளக்கத்தை பற்றி ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவ்வாறு அண்டை வீட்டுக்காரருடைய உரிமையை விரிவுபடுத்தி உள்ளார்களோ அவ்வாறு நாமும் விரிவுபடுத்தினோம் என்றால் பரஸ்பரம் உள்ள மனக்கசப்புகள் நீங்கிவிடும். ஒரு வீடு அல்ல, நூறு வீடு அல்ல, அடுத்த ஊர்வரை, அடுத்த நாடு வரை விரிந்து கொண்டே செல்லும். ஒருவர் மற்றவருடைய உரிமையை செலுத்துவதற்கு கவனம் ஏற்படும். குற்றம் சுமத்துவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். புறம்பேசும் பழக்கம் போய்விடும். ஏனென்றால் இதுவும் எவ்வளவு பெரிய தீமை என்றால் இதனை மரணித்த சகோதரரின் இறைச்சியை சாப்பிடுவதுடன் அல்லாஹுதாலா ஒப்புமையாக கூறியுள்ளான். ஆக எவ்வளவு மோசமான செயல் இந்த புறம்பேசும் பழக்கம். ஆனால் நம்மில் பலரும் உள்ளனர், சிந்திக்காமல் புறம்பேசிக் கொண்டே செல்கின்றனர். கவனமூட்டப்பட்ட பிறகு கூறுவார்கள், இந்த விஷயங்கள் அவரிடம் காணப்படுகிறது என்பார்கள். சில கூட்டங்களில் வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு பொறுப்பாளர்களை பற்றி பேசப்படுகின்றது, அவர்களின் பலவீனங்களை பற்றி பேசப்படுகின்றது. இந்த செயலும் தவறாகும், இதுவும் புறம்பேசுவதில் அடங்கும். அப்போது நாங்கள் கூறிய இந்த தீமைகள் அவரிடத்தில் காணப்படுகிறது என்று அவர்கள் கூறுவார்கள். நாங்கள் பொய் எதுவும் கூறவில்லை என்பார்கள். ஹஸரத் நபியல்லாயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய சகோதரரிடம் ஒரு தீமை இருக்கிறது என்றால் அதனை அவருக்கு பின்னால் நீங்கள் பேசினால் அது புறம்பேசுதல் ஆகும். ஒருவேளை அந்த தீமைகள் அவரிடம் இல்லாமல் நீங்கள் பேசி வந்தால் அது அவதூறு கூறப்பட்டதாகும். ஆக இந்த தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பதும் நற்செயல்களை செய்வதும் நமது கடமையாகும். அப்போதுதான் நாம் நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்களுள் ஒருவராக ஆக முடியும். ஆக எப்பொழுதும் இதனை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹுதாலாவுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது எப்போது உண்மையாகும் என்றால் அனைத்து கட்டளைகளின்படி நாம் அமல் செய்யும் போதுதான் அது உண்மையாகும். முதலில் தன்னை சீர்திருத்துங்கள், பிறகு நமது பணியாகிய உலகத்தை சீர்திருத்துவோம். அப்போதுதான் நாம் வல் யூ மினுபி, என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதற்கு உரியவர்களாவோம். இல்லையென்றால் நமது ஈமான் முழுமை பெற்றது ஆகாது. அல்லாஹு தாலா ஃபல் எஸ்தஜீபுலி, பிறகு வல் யூமினிபி என்று கூறி இதன் பக்கம் கவனமூட்டியிருக்கின்றான். அதாவது அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளின்படி அமல் எல்லா விதமான உயர் நல்லொழுக்கங்கள் ஈமானில் முழுமையடைய செய்யும், அடியானின் உரிமையை நிறைவேற்றும். ஆக நாம் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளின்படி முழுமையாக செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரமலானின் இந்த கடைசி 10 நாட்களில் உறுதியெடுங்கள். நாம் நமது ஆன்மீக நல்லொழுக்க நிலையினை உயர்தரம் வரை கொண்டு செல்ல முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அதன்படி அதில் நிலைத்திருக்கவும் வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எந்த அருள்களை நாம் இந்த ரமலானில் பார்த்தோமோ அதனை எப்பொழுதும் நிலைநாட்ட முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய அருளை ஈர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்து கொண்டே செல்ல வேண்டும். இந்த அருள்மிகு மாதத்தில் எஞ்சியுள்ள சில நாட்களில் இறைவனது கட்டளைக்கு ஏற்ப உண்மையான அடியாராவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இறை நெருக்கத்திற்கான இந்த முயற்சியை ரமலானுக்கு பிறகும் கூட தொடர வேண்டும். அல்லாஹு தாலா இதற்கான வாய்ப்பினை தந்தல்வானாக.
Thank you.